2022 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதி, மகாபாரதம், சில பயண குறிப்புகள். போருக்கு புறப்பட்ட உத்தரகுமாரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். துரியோதனனுடைய கணக்கு துளியும் தப்பவில்லை. விராட மன்னனின் தம்பியான சதானிகன் கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு கிளம்பினான். விரடனுடைய மகனான சங்கன் இவன் மூத்தவன், உத்தரகுமாரன் இளையவன். வெண்மையான கவசத்தை அணிந்து கொண்டு போருக்கு கிளம்பினான். அதை பார்த்ததும் அங்கே கங்கன் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்த தர்மபுத்திரர் தாமே முன்வந்து, அரசே, எனக்கு போர் புரிய தெரியும். நான் மட்டுமல்லாது நம் மடைப்பள்ளியில் பணியாற்றும் வல்லபனும், நம்மிடம் குதிரைகளை கவனித்துக் கொள்பவனான தாமக்ரந்தியும், நம் மாடுகளை மேய்க்கும் தந்திரி பாலனும் போரில் வல்லவர்கள்தாம். அவர்களையும் போருக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அவர்களுக்கு தேவையான தேர் முதலானவற்றையும் ஆயுதங்களையும் விராடனுடைய தம்பியான சதானிகன் கொடுத்தான். அனைவரும் போருக்கு கிளம்பினார்கள். விராடனுடைய தலைமையில் கிளம்பிய அந்த படை மாலையில் திரிகர்த்தர்களை சந்தித்தது. பாரத போர் பற்றிய வாட்ஸ்அப் செய்திகளை படிப்பவர்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஆனிரை கவர்தல் எனப்படுவது இரவு நேரங்களில் நடக்கும் போர்தான். பாரத போரில் பீஷ்மர் விழுந்த 10ஆம் நாள் வரையில் போர் மாலையானதும் நின்று கொண்டுதான் இருந்தது. அங்கே கூட ஜயத்திரவதம் நடந்த 14ஆம் நாளன்றே இரவு போர் தொடங்கிவிட்டது. களவருணனையை படித்தால் அதில் இரவானது இருட்டியது என்பன போன்ற வருணனைகளை கவனிக்கலாம். இராமாயணத்திலேயே கூட இலக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் இரவில்தான் போர் நடைபெற்றது. இருளில்தான் இந்திரஜித் இலக்குவனை மயக்கத்தில் ஆழ்த்துகிறான். அதிலிருந்து இலக்குவனை மீட்பதற்காகத்தான் அனுமன் மருந்து மலையை கொண்டு வருகிறான். அள்ளி குடித்து விடலாம் போன்றிருந்த அந்த இருட்டில் களத்துக்கு வந்த ராமன் ஆக்னேயாஸ்திரத்தால் ஒளியை உண்டாக்கினான் என்ற வருணனையை கவனிக்க வேண்டும். கொள்ளியின் சுடர் அனலிதன் பகழி கை கொண்டான், அள்ளி நுங்கலாம் ஆறிருட்பிழம்பினை அழித்தான். கொள்ளியின் சுடர் அனலி என்றால் ஆக்னேயாஸ்திரம். இருட்டில் நடந்த அந்த போரில் விராட மன்னன் திரிகர்த்தனிடம், சுசர்மாவிடம் பிடிபட்டான். மன்னன் பிடிபட்டதும் உற்சாகம் குன்றியது. இதை கவனித்த தர்மபுத்திரர் பீமனிடத்தில் சென்று விராடனை விடுவிக்க சொன்னார். அவனோ அங்கே வளர்ந்திருந்த மரம் ஒன்றை பிடுங்க போனான். இதோ பெரிய கிளைகள் உள்ளதும் மலை போன்றதும் பூவாமல் காய்ப்பதுமான ஒரு மரம் இருக்கிறது. நான் இதை பெயர்த்து பகைவர்களை நாசம் செய்கிறேன் என்று கிளம்பினான். விராட பருவம், கோக்ரஹண பருவம், அத்தியாயம் 35, பக்கம் 157. சாகசம் செய்யாதே பீமா என்று தடுத்தார் தர்மபுத்திரர். மனிதர்களைப் போல போர் புரி, பார்க்கிறவர்களுக்கு இது பீமன் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளாதே என்றார். ஆனால் அவருடைய பதற்றத்துக்கான காரணம் ஏதும் இல்லை. விராட பருவ போர் நடந்தபோது அஞ்ஞாதவாசம் முடிந்து 1 மாதத்துக்கு மேல் ஆகியிருந்தது. இந்த கணக்கையெல்லாம் கிசாரி மோகன் கங்குலியும் விவேக் தேப்ராயும் சொல்கிறார்கள். நாம் சற்று பொறுத்து இவற்றை காணலாம். பீமனை அல்லாமல் அர்ஜுனனை அடையாளம் கண்டிருந்த துரியோதனன், நீங்கள் அனைவரும் மீண்டும் 12+1 ஆண்டுகள் வனத்தில் கழிக்க வேண்டியதுதான் என்கிறான். அப்போது இந்த கணக்கெல்லாம் வருகின்றன. கும்பகோணம் பதிப்பில் இந்த கணக்கு இல்லை. பீமன் போருக்கு போனால் ஆகாதது உண்டோ? விராடன் மீட்கப்பட்டான். யுதிஷ்டிரனும் நகுல சகதேவர்களும் தங்கள் போர்த்திறமைகளை காட்டினார்கள். பீமன் சுசர்மாவிடம் சென்று அவனுடைய குதிரைகளை அடித்து வீழ்த்தினான். 2 பாணங்களை எய்து அவனுடைய பாதுகாப்பாளர்களை கொன்றான். சுசர்மாவிடம் பிடிபட்ட தன்னை வல்லபன் மீட்டான் என்றதும் விராடன் மகிழ்ந்தான். இனி உங்கள் பேச்சை மீறமாட்டேன், இந்த நாட்டுக்கு நீங்கள்தாம் அரசர்கள் என்றெல்லாம் தர்மபுத்திரனிடம் பேசினான். ஆனால் உங்கள் பேச்சை மீறமாட்டேன் என்று அவன் கங்கரிடத்தில் சொன்னாலும் அவரை மறுத்து பேச வேண்டிய நிலை ஒன்று வந்தது. திரிகர்த்தர்களை தான் வென்றதாக எல்லா இடங்களிலும் அறிவிக்கச் செய்தான். இதற்கிடையில் துரியோதனன் மற்ற நாட்டை தாக்கத் தொடங்கினான். அவனுக்கு துணையாக பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, கர்ணன் போன்றோர் இருந்தனர். அத்துடன் சகுனி, துச்சாதனன், துர்முகன் போன்றோரும் இருந்தனர். இவர்கள் எல்லோரும் மற்ற நாட்டுக்குள் புகுந்து அங்கிருந்த மாடுகளை கைப்பற்றினார்கள். பல லட்சக்கணக்கான மாடுகளை கவர்ந்தார்கள். இதை கண்ட இளைய தலைவர் செய்தியை சொன்னான். யாரிடம்? அந்த புறத்தில் இருந்தவனான விராட மன்னனின் இளைய மகன் உத்தரகுமாரனிடம். அவனோ வயதில் இளையவன். வந்திருப்பதோ துரியோதனுடைய பெரும் சைனியம். பீஷ்மர் தலைமை தாங்குகிறார். இந்த போரை வென்றே தீருவேன் என்ற கர்ணன் தன் கத்தியின் மீது சபதம் செய்திருக்கிறான். இந்த நிலையில் இச்சிறு பிள்ளை உறுதியான வில்லை ஏந்தி கொண்டு மாட்டு கூட்டங்களை தொடர்ந்து சென்று அவற்றை மீட்டு கொண்டு வருவேன், ஆனால் பாருங்கள், எனக்கு தகுதியான சாரதி ஒருவன் இல்லை என்று அந்த புறத்து பெண்களுக்கு மத்தியில் பேசி கொண்டிருக்கிறான். போதாக்குறைக்கு நான் போரிட்டு வந்தது இவன் அர்ஜுனன்தானோ என்று எல்லோரும் வியக்கும் அளவுக்கு போரிடுவேன். ஒரு சாரதி இல்லாமல் போய்விட்டான் என்றெல்லாம் பேசுகிறான். அவன் பேசுவதை கேட்க கேட்க பாஞ்சாலிக்கு கோபம் மேலிடுகிறது. அவன் சொன்ன அந்த அர்ஜுனனை கூட பிருகநிலை வடிவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாஞ்சாலி நேரே வந்து பிருகநிலை வடிவில் இருந்த அர்ஜுனனுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு அர்ஜுனன் நடனம் கற்பித்துக் கொண்டிருந்த உத்தரகுமாரி இடத்தில் சென்று, இந்த பிருகநிலை முற்காலத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டி இருக்கிறாள், எனவே இளவரசர் இவளையே சாரத்தியம் செய்ய கூட்டிக் கொண்டு போகட்டும் என்றாள். உத்தரகுமாரி தன்னுடைய அண்ணனான உத்தரனிடம் வந்து இதை சொன்னாள். நான் பேடிகளிடம் பேச மாட்டேன் என்றான் உத்தரன். என்னுடைய போர்க்குதிரைகளை செலுத்து என்று ஒரு பேடி இடத்தில் நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது இழுக்கு என்று பிடிவாதம் பிடிக்கிறான் உத்தரன். கடைசியில் உத்தரகுமாரியை பிருகநிலையிடம் வந்து தன் சகோதரனுக்கு தேரோட்டும்படி கேட்டுக்கொண்டாள். அர்ஜுனனோ தனக்கு எதுவுமே தெரியாது என்கிறான். தன்னிடம் தரப்பட்ட கவசத்தை தலைகீழாக மாட்டிக்கொள்கிறான். பெண்கள் எல்லாம் பரிகாசம் செய்கிறார்கள், ஆனால் எல்லாவற்றுக்கும் மாறாக உத்தரனே அர்ஜுனனுக்கு கவசத்தை அணிவிக்கிறான். பிருகநிலை தேரோட்ட உத்தரகுமாரன் போருக்கு கிளம்பினான். அங்கிருந்த பெண்களோ, மிருகநிலை, போரில் கௌரவர்களை வெற்றி கொண்டு எங்களுக்கு நல்ல ஆடைகளையும் ரத்தனங்களையும் கொண்டு வா என்கிறார்கள். அர்ஜுனனோ என்றால், கௌரவர்களை இளவரசர் வெல்வார், அவர் வென்றதும் நான் உங்களுக்கு ஆடைகளையும் ரத்தனங்களையும் கொண்டு வருகிறேன் என்கிறான். இருவரும் போருக்கு கிளம்பினார்கள். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், Boston.